எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் பேனா அப்புசுவாமி எழுதிய அற்புத உலகம் நூலிலிருந்து விந்தைகள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். சற்றேறக்குரிய 2600 வருடங்களுக்கு முன்னே பாபிலோனியாவிலே நேபுகாத்நேசார் என்னும் சக்கரவர்த்தி ஒருவன் இருந்தான். பாபிலோனியா ஒரே சமவெளியான பிரதேசம். அங்கே பெயருக்கு கூட மலைகள் கிடையா. அவ்வரசனுக்கு உயிருக்கு உயிரான மனைவி ஒருத்தி இருந்தாள். அவள் மலைநாட்டிலிருந்து வந்தவள். பாபிலோனியாவின் சமவெளிகளை பார்த்து பார்த்து அவளுடைய அழகிய கண்கள் அலுத்து போயின. மலைநாட்டின் ஏற்றத்தையும் தாழ்வையும் உயர்வையும் சரிவையும் அவள் மீண்டும் பார்க்க விரும்பினாள். சக்கரவர்த்தியின் மனைவியாயிருந்தும் இயற்கையின் அழகை அனுபவிக்கும் பாக்கியம் நமக்கு இல்லையே என்று அவள் ஏங்கி மனம் வருந்தினாள். அவளுடைய வாடிய மனத்தை குளிர்விப்பதற்காகவும் அவளுடைய குவிந்த முகத்தை மலர்விப்பதற்காகவும் அரசனால் ஒரு பூந்தோட்டம் அமைக்கப்பட்டது. இவ்வாச்சரியமான தோட்டமானது உப்பரிகையின் மேல் உப்பரிகையாக கட்டப்பட்டது. மேல் உப்பரிகையின் உயரம் 300 அடி. ஒவ்வொரு உப்பரிகையிலும் செடிகள், கொடிகள், மரங்கள். ஆ, எத்தனை நிரந்தரமாய் பூக்கும் புஷ்ப செடிகள், எத்தனை மரங்கள், சோலைகள். மேலும் கீழுமாய், மேடும் பள்ளமுமாய் மலைப்பிரதேசத்தைப் போலவே அமைந்திருந்தது இத்தோட்டம். இந்த தோட்டத்திலே எங்கே பார்த்தாலும் ஓடைகள் சலசலவென்று ஓடிக்கொண்டிருந்தன. நகரத்துக்கு பக்கத்திலுள்ள யூப்ரட்டீஸ் நதியின் நீரை எத்தனையோ எந்திரங்கள் இறைத்து இத்தோட்டத்தில் பாய்ச்சின. பூந்தோட்டத்தில் உலவி வாழ்ந்த அரசி வெளி உலகத்தையே மறந்தாள். பாபிலோனியாவின் சமவெளியையும் மறந்தாள். அவள் மனம் தளித்து தழைத்தது. அவள் முகமும் மலர்ந்து சிரித்தது. தூர இருந்து பார்ப்போர் கண்களுக்கு அந்த தோட்டம் வானவெளியிலே தொங்குவதாகவே தோன்றிற்று. அரசனுடைய அன்பினால் பிறந்த அழகிய பூந்தோட்டம் சில காலமே நிலைத்திருந்தது. அந்தோ காலத்தின் கொடுமையால் அழிந்து போய்விட்டது. சற்றேறக்குரிய 2400 வருடங்களுக்கு முன்னே கிரீஸ் தேசத்திலே பைரியஸ் என்று ஒருவர் இருந்தார். அவர் மிகவும் புகழ்பெற்ற சிற்பி. அவர் கிரேக்க நாட்டின் பெருந்தெய்வமான சியுஸ் என்னும் கடவுளின் விக்கிரகம் ஒன்றை செய்தார். ஒலிம்பியா என்னும் இடத்திலே அதை ஸ்தாபித்தார். அந்த விக்கிரகத்தின் உயரம் 60 அடி. பொன்னாலும் தந்தத்தாலும் செய்யப்பட்ட அந்த தெய்வ விக்கிரகமானது மகோன்னதமாக வீற்றிருந்தது. அதன் அளவையும் காம்பீரியத்தையும் விலை மதிப்பையும் அழகையும் உலகம் கண்டு எண்ணி பாராட்டி கொண்டாடிற்று. அந்தோ அதுவும் முற்றிலும் அழிந்து போயிற்று. இந்த விந்தை தோன்றி 200 வருடங்களுக்கு பிறகு, அதாவது சுமார் 2200 வருடங்களுக்கு முன்பு, கிட்டத்தட்ட ஒரே காலத்தில் 4 விந்தைகள் தோன்றின. அவற்றுள் 3 இயற்றியவர் கிரேக்க நாட்டு சிற்பிகள். ஆசியா மைனர் எனப்படும் தேசத்திலே முன்காலத்திலே கிரேக்கர்கள் மிகுதியாக குடியேறி வந்தார்கள். அங்கே உள்ளது எபிசஸ் என்னும் சிறு நகரம். அந்த பிரதேசத்தில் உள்ள அந்நாட்டு பழைய ஜனங்கள் ஏதோ ஒரு இயற்கை தேவதையை வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த தெய்வமும் தாங்கள் வணங்கி வந்த ஆர்டிமிஸ் என்னும் பெண் தெய்வமும் பல அம்சங்களில் ஒத்திருப்பதைக் கண்ட கிரேக்கர்கள் அவ்விரண்டு தெய்வங்களையும் ஒன்றாக்கி அதற்கு கோயில் ஒன்றை எபிசஸ் நகரத்தில் கட்டினார்கள். அந்த தேவதையை வழிபடுவோரின் தொகை நாளுக்கு நாள் மிகுந்து கொண்டு வரவே அதற்கு ஏற்ப கோயிலையும் அவர்கள் பெரிதாக்கி கொண்டே வந்தார்கள். இப்படி பல திருப்பணிகள் நடந்தன. 5 முறை திருப்பணி செய்து சிறப்பாக்கிய பெரும் கோயிலானது சுமார் 2200 வருடங்களுக்கு முன் கட்டி முடிந்தது. 500-600 வருஷ காலம் உலகத்தில் அது புகழ்பெற்று முழங்கிக் கொண்டிருந்தது. பிறகு அந்நாட்டை படையெடுத்து வந்த அந்நிய நாட்டார் அதை சூறையிட்டு நெருப்புக்கு இரையாக்கி பாழ்படுத்தினர். தெய்வ திருக்கோயில் மண்ணோடு மண்ணாகிவிட்டது. அக்கோயிலில் இருந்த தூண்களின் சிதைவுண்ட அடிப்பாகங்களில் சில இப்பொழுது லண்டன் மாநகரில் உள்ள காட்சிச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட அதே காலத்தில் அதே நாட்டின் வேறொரு பாகத்தில் ஹெலிகர்சனாசஸ் என்னும் இடத்தில் மாசோலஸ் என்னும் சிற்றரசன் ஒருவன் இருந்தான். அவன் மரணமடைந்ததும் அவனுடைய பிரிவாற்றாமைக்கு மிகவும் வருந்திய அவனுடைய மனைவி அவனுடைய உடலை அடக்கம் செய்த இடத்திலே அவனுடைய ஞாபக சின்னம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்று எண்ணினாள். அந்த காலத்திலே பல்வகை கலைகளுக்கு பெயர் போன கிரேக்க நாட்டிலிருந்து சிறந்த சிற்பிகளை வரவழைத்தாள். அச்சிற்பிகள் அரசனுடைய சமாதியின் மேலே நீண்ட சதுர வடிவமான ஒரு மேடையை கட்டினார்கள். அதற்கு மேலே வேலைப்பாடு அமைந்த தூண்களை நிறுத்தினார்கள். அதற்கும் மேலே ஒரு தள வரிசையையும் அதன் மேலே 4 குதிரைகள் பூட்டிய அழகிய தேரையும் நியமித்தார்கள். அந்த தேரின் தட்டிலே அரசன், அரசி ஆகிய இருவருடைய பிரதிமைகளையும் வைத்தார்கள். அதே போல் அழகிய சமாதியை உலகத்தார் அதுவரையிலும் கண்டதில்லை, கேட்டதும் இல்லை. மாசோலஸ் அரசனுடைய சமாதி என்பதால் அதற்கு மாசோலியம் என்று பெயர் வழங்கலாயிற்று. சமாதி செய்த இடத்தில் கட்டப்படும் அழகிய ஞாபக சின்னத்தை இன்றளவும் மாசோலியம் என்று சொல்வதிலிருந்து அதன் சிறப்பு ஒருவாறு விளங்கும். ஆனால் மாசோலஸ் அரசன் அடைந்த கதியை அவனுடைய சமாதியும் அடைந்து விட்டது. கிரீஸ் தேசத்துக்கு அடுத்த ஈஜியன் கடலிலே ஆசியா மைனர் நாட்டின் தென்மேற்கு பாகத்துக்கு அடுத்தாற்போல் உள்ளது ரோட்ஸ் என்னும் சிறு தீவு. அந்த தீவிலே குடியேறிய கிரேக்கர்கள் சூரிய தேவனது விக்கிரகம் ஒன்றை அமைத்தார்கள். அதன் உயரம் 100 அடி. கல்லாலும் மண்ணாலும் கட்டப்பட்டதென்று அவ்வுருவம். செம்பையும் ஈயத்தையும் உருக்கி வார்த்த விக்கிரகம் அது. அங்கே உள்ள துறைமுகத்தின் வாயிலுக்கு காவலாக அப்பெரும் பிரதிமையானது நின்று கொண்டிருந்தது. அதன் ஆயுள் வெகு சீக்கிரம் முடிந்துவிட்டது. அதை நிலைநிறுத்திய 60 வருடங்கள் ஆகும் முன் அந்த நாட்டிலே ஒரு பூகம்பம் உண்டாயிற்று. அப்போது அந்த விக்கிரகம் ஆடி சாய்ந்து கீழே விழுந்து துண்டு துண்டாய் உடைந்து போயிற்று. சற்றேறக்குரிய ஓர் 1000 வருஷ காலம் அது மண்ணோடு மண்ணாய் கிடந்தது. பிறகு உடைந்த சிதறி கிடந்த துண்டுகளை அங்குள்ளோர் பொறுக்கி எடுத்து பழைய வெண்கல விலைக்கு ராத்தர் கணக்காக எடை போட்டு விற்றார்கள். என்ன கொடுமை! எகிப்து தேசத்திலே அலெக்சாந்திரியா நகரத்துக்கு பக்கத்திலே உள்ள சிறு தீவு ஒன்றுக்கு பாரோஸ் என்பது அக்கால பெயர். அந்த தீவின் கீழ்ப்புறத்திலே எகிப்து நாட்டு மன்னர் மன்னனாகிய 2 டாலமியரசன் கலங்கரை விளக்கம் ஒன்றை கட்டுவித்தான். அவ்விளக்கம் 500 அடி உயரமுள்ளதாயும் அடிமுதல் சிகரம் வரையில் முழுவதும் வெள்ளை வெளியேறென்று தூய சலவை கல்லால் கட்டப்பட்டதாயும் இருந்தது. அதன் மீது வெயில் படும்போது அந்த ஸ்தம்பம் முழுவதுமே ஒளி வடிவமாக தோன்றுமாம். அழகும் பயனும் ஒருங்கு சேர்ந்து உருவெடுத்தது அக்கலங்கரை விளக்கம். அதுவும் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. பண்டைய காலங்களிலே எகிப்து தேசமானது நாகரிகத்தில் சிறந்து விளங்கியது. அத்தேசத்து மன்னர்களுக்கு பார்வோன்கள் என்று பெயர். அவர்கள் இறந்து போன பிறகு அவர்களுடைய உடலுக்கு பரிமள கந்தங்களிட்டு பக்குவப்படுத்துவது அந்நாட்டு முறை. அவர்கள் இவ்வுலகத்தை விட்டு பரலோகம் சென்றபோது இம்மையில் அவர்கள் அனுபவித்த சுகங்களையெல்லாம் மறுமையிலும் அவர்கள் அடையும் பொருட்டு அவர்களுடைய மனைவியர்களையும் ஏவலாட்களையும் தேர் குதிரை முதலிய வாகனங்களையும் ஆபரணங்களையும் பொன்னையும் விசிறி சாமரம் முதலியவற்றையும் அவர்களோடு அடக்கம் செய்வது வழக்கம். அவை அனைத்தையும் ஒன்றாக வைக்கும் பொருட்டு கட்டிய பெரிய சமாதிகளுக்கு பிரமிடுகள் என்று பெயர். அடிப்புறத்திலே அகன்ற சச்சவுக்கமாகவும் உச்சிப்புறம் சிறுத்து முனையாகவும் உள்ளது அவற்றின் வடிவம். எகிப்து நாட்டிலே சுமார் 75 பிரமிடுகள் இருக்கின்றன. அவற்றில் மிகவும் முக்கியமானவை கீசே என்னும் இடத்திலுள்ள 3 பெரிய பிரமிடுகள். அவற்றுள் ஒன்று மிக மிக பெரியது. அதன் அடிப்புறத்திலே ஒவ்வொரு பக்கத்தின் அளவும் கிட்டத்தட்ட 1.5 மைல் நீளம் உள்ளதாக இருக்கிறது. அதன் உயரம் 481 அடி. அதிலுள்ள கற்களை கொண்டு சென்னை, ராஜதானி, மைசூர், திருவாங்கூர், கொச்சி, புதுக்கோட்டை ஆகிய இவற்றை சுற்றி ஒரு கற்சுவர் கட்டலாமாம். கட்டினது போக கற்களும் மிஞ்சும் என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். அது சுமார் 4000 வருஷங்களுக்கு முன்னாலே கட்டப்பட்டது. ஆதலால் முற்கூறிய விந்தைகள் எல்லாவற்றை காட்டிலும் அது காலத்தால் முற்பட்டது. அதற்கு பிற்பட்டு தோன்றிய மற்ற விந்தைகள் யாவும் அழிந்து போன போதிலும் இன்று வரை அது தங்கி நிற்கின்றது. காலம் செல்ல செல்ல அதன் விந்தை மிகுந்து வருகிறது என்றே சொல்ல வேண்டும். ஆயினும் இக்காலத்தில் நாம் அதையும் கூட அவ்வளவு பெரிய விந்தையாக மதிப்பதில்லை. ஏன்? அதனினும் பெரிய விந்தைகள் இப்பொழுது நம்முடைய மனத்தை கவர்ந்துவிட்டன. பழைய விந்தைகளுக்கு நமது மனதில் இடமில்லாமல் போய்விட்டது. இவ்வாறு நமது சின்னஞ்சிறு மனத்திலே வந்து குடிகொண்ட புதிய விந்தைகள் ஒன்றிரண்டல்ல, அவை எத்தனையோ ஆகிவிட்டன. ஆகாயத்தில் பட்சிகளை காட்டிலும் உயரமாய் பறப்பது, கடலில் மீன்களை காட்டிலும் வேகமாய் நீந்துவது, நிலத்தின் மேல் காற்றை காட்டிலும் கடுமையாய் செல்வது, ஓரிடத்தில் உள்ளோர் ஒருவர் 1000000கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள மற்றவரோடு பேசுவது, அவ்வாறே ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது, இரும்பு பெட்டிக்குள் இருக்கும் பொருளையும் பளிங்கு பெட்டியில் இருப்பதைப் போல் காண்பது, புண்ணில் கனல் நுழையினும் நோயில்லாமல் இருப்பது, ஆகாசவாணி அசரீரியாய் பேசுவது, யமதூதர்கள் போன்ற கொடிய நோய்களோடு போராடி அவைகளை வெல்வது முதலிய விந்தைகள் நாள்தோறும் நிகழ்கின்றன. இவற்றினிடையே கல்லுக்கும் கட்டடத்துக்கும் இடம் ஏது? பழைய விந்தைகள் போயின, புது விந்தைகள் வந்து குவிந்து கொண்டே இருக்கின்றன. இவை யாவற்றிலும் பெரிய விந்தை இன்னும் ஒன்று இருக்கிறது. என்னவெனில், நாம் வாழும் அற்புத உலகத்தில் நமது கண்ணதில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் இத்தனை விந்தைகளையும் நாம் கண்டும் கேட்டும் அனுபவித்தும் வந்த போதிலும் இவற்றின் நுட்பங்களை சிறிதேனும் அறிந்து கொள்ள முயலாதிருக்கும் விந்தையே அவ்விந்தை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.